إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தீர்ப்பு வழங்குதலில் ஏனைய பிரிவுகளை விட வித்தியாசமாக அதாவது ஏனைய பிரிவுகளை காட்டிலும் தீர்ப்பு வழங்குதலில் அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதன் பிரகாரமும் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதன் பிரகாரமும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தீர்ப்பு வழங்குதல் விஷயங்களிலே முன்மாதிரியாக இருக்கிறது. இப்ப ஏனைய பிரிவுகள் எங்களில் காணக்கூடிய மிக முக்கியமான குறைபாடு என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கட எல்லாம் சரி, நாங்கள் முன்மாதிரியான ஒரு ஜமாஅத்தாக இருக்கிறோம், எங்களோட செயல்பாடுகள் எல்லாம் அழகாக இருக்குது, இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த தீர்ப்பு வழங்குறது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை, இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் அவங்க வலியுறுத்துகிறாங்க. இதே போல தான் சமீப காலமாக ஜமாஅத்துக்குள் குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதே போல ஜமாஅத்துக்கு முரண்பட்டு தற்போது வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பேச்சுக்களும் இப்படித்தான் இருக்குது. அதாவது நாங்கள் எங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம், நாங்கள் அமல்கள் செய்வோம், எல்லாம் செய்வோம், அதே போல எங்களுடைய தொழுகைகள் இபாதத்துகள் இதெல்லாம் சரி, நாங்கள் ஒரு ஜமாஅத்தாக செயல்படுவோம், ஒரு அமீர் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, என்றாலும் நாங்கள் வந்து தீர்ப்பு விஷயத்தில் நாங்கள் யாரையும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை என்ற ஒரு கருத்து வந்து அவங்க முன்வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த தீர்ப்பு வழங்க தேவையில்லைன்ற ஒரு விடயம்தான் அவங்க வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கோரிக்கை. அப்போ ஏனைய விஷயங்களை கூட அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பையத்தா அல்லது அமீரா இதுகளோ ஏதோ எங்களுக்கு பட்ட மாதிரி நாங்கள் செய்யலாம், அமல் செய்யலாம், ஆனால் தீர்ப்பு மட்டும் நாங்கள் யாருக்கும் வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையைத்தான் சமீப காலமாக இந்த குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களும் வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு வழங்குதல் தொடர்பாக நாங்கள் ஒரு சில விடயங்களை விளங்க வேண்டி இருக்குது. அப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும், எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு உபதேசமாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு விடயத்தையும் வந்து நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். என்னன்னு சொல்லி சொன்னால், சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, குழப்பம் செய்தல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ சீர்திருத்தத்துக்கும் குழப்பத்துக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்குது. சீர்திருத்தம் செய்யறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையை, பிரச்சனையான ஒரு நிலைமையை அழகான முறையில் அதை சரிப்படுத்துறது, இதுதான் சீர்படுத்துறது. அதே நேரத்தில் குழப்பம் செய்தல் சொல்லி சொன்னால், நல்லா இருக்கக்கூடிய ஒன்றை வந்து முறையாக அணுகாமல் குழப்பி அடிக்கிறது. அப்போ பல குழப்பங்கள், பல ஃபித்னாக்கள் அதன் மூலமாக உண்டாகும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரையில் சீர்திருத்தம் விரும்பப்பட்டிருக்கிறது. சீர்திருத்தம் நாங்கள் செய்யணும். அதை யாருக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்யணும், சீர்திருத்தம் செய்யணும், இதை மார்க்கம் விரும்புது. அவள் எந்த அளவுக்கு இஸ்லாம் சீர்திருத்தத்தை விரும்புதுன்னு சொல்லி சொன்னால், இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் சமாதானம் ஏற்படணுங்கிறதுக்காக ஒரு சில பொய்களை சொல்றதுக்கு கூட மார்க்கம் அனுமதிக்கும். அந்தளவு இஸ்லாம் சீர்திருத்தத்தை விரும்புது. அப்போ இதுக்கு மாற்றமான ஒரு செயல்பாடு தான் குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த குழப்பத்தை ஏற்படுத்துதல்ங்கிறத பொறுத்தவரையில் ஒரு சகோதரருக்கும் இன்னொரு சகோதரருக்கும் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சகோதரருக்கும் தலைமைத்துவத்துக்கும் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்படி அதாவது குழப்பங்களை ஏற்படுத்துதல் பல்வேறுபட்ட அமைப்பில் இருக்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் மற்ற ஊர்களை சார்ந்தவர்களுக்கும் இடையில குழப்பத்தை ஏற்படுத்துறது இப்படி பல அமைப்புகளில் இருக்குது. அப்போ இந்த குழப்பத்தை ஏற்படுத்துதலை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் உள்ளது இது. அப்போ இது எந்த அளவு இந்த குழப்பம் செய்தல் என்பது கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அதே போல இந்த சீர்திருத்தம் செய்வது என்பது எந்த அளவு விரும்பப்பட்டிருக்கிறது என்பதை ஒரே ஒரு ஹதீஸின் மூலமாக இந்த இடத்துல நாம் முதலாவது விலகிக் கொள்வோம். முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் 27,508 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அலா உஹ்பிருக்கும் بأفضل من درجة الصلاة والصيام والصدقة. உங்களுக்கு நான் ஒரு சிறந்த ஒரு அமலை, சிறந்த ஒரு இபாதத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கேட்டான். அவ அந்த அமலை பொறுத்தவரை அது எதனை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், தொழுகை, நோன்பு, சதகா செய்வதை காட்டிலும் அந்தஸ்தினால் சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு காட்டித்தரவா அப்படின்னு கேட்டதோடு நபித்தோழர்கள் ஆம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாஹு தாத்தில் பை, மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்தல், சமாதானத்தை ஏற்படுத்துதல். அப்போ இதை பொறுத்தவரையில் இதுதான் தொழுகை, நோன்பு, சதக்காவை விடவும் அந்தஸ்தினால் சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு அமல். அதே நேரத்தில் ஃபஸாதுதாத்தில் பை, மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவது, இதை பொறுத்தவரையில் ஹியல் ஹாலிகா, அது அப்படியே சிதைவடைத்துவிடும், அதாவது அப்படியே மொட்டையடித்து விடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அப்போ சுனன் திருமிதியில் வரக்கூடிய அறிவிப்பில் ஹியல் ஹாலிகா, அது மொட்டையடிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அகூலு தஹ்லிகு ஷார், மொட்டையடிக்கிறதுன்னா நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது, முடிய மொட்டையடிக்குதுன்னு நினச்சி கொள்ளக்கூடாது, வலாக்கின் தஹ்லிகுத்தீன், அது மார்க்கத்தையே மொட்டையடித்து விடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒருவர் வந்து ஃபித்னாவை ஏற்படுத்துவாராக இருந்தால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவாராக இருந்தால், அது அவருடைய மார்க்கத்தையே அது அழித்து விடும், அது அப்படியே இல்லாமலாக்கிவிடும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சமாதானம், சீர்திருத்தம் இந்த வேலையை ஒருவர் செய்தால் அவர் உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார். அப்போ எப்படிப்பட்ட அந்தஸ்து, நாங்கள் ரொம்ப பெரிய அமலாக நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், சதகாக்கள், இதுகளை விடவும் உயர்வான அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சமாதானம் செய்தல், சீர்திருத்தம் செய்தல் மிகப்பெரிய ஒரு அமலாகவும், அதே நேரத்தில் குழப்பம் செய்தல், முஸ்லீம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுதல் என்பது அந்த குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களுடைய மார்க்கத்தையே அழிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் அது இருக்குதுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னால், சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற போர்வையில ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க குழப்பம் செய்யறாங்க. சீர்திருத்தத்துக்குரிய சரியான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் குழப்பத்துக்குரிய அந்த வழிகளிலேயே அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒருவர் ஒருவரை சீர்திருத்தணும்னு அவர் என்ன செய்யணும்? இப்ப ஒரு ஆளை நாங்க பாக்குறோம், அவர்ல சீர்திருத்தம் இல்லை, அவர்ல ஒரு பிழையான ஒரு நடவடிக்கை காணப்படுது, பிழையா நடந்து கொள்றார் அப்படின்னால், நாங்க வந்து அவரை சீர்திருத்தணுமாக இருந்தால் அவர்கிட்ட பேய்த்து, சகோதரர் உங்கள இப்படி ஒரு பிழை ஒன்று காணப்படுது, நீங்க உங்களை திருத்திக் கொள்ளுங்க, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, தேவண்டால் அவருக்கு ஆதாரத்தை கொடுக்குறது, இந்த இதுக்கு இந்த குர்ஆன் வசனம், இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறது பிழை, அல்லது இந்த இதுக்கு இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறது பிழை, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் உரியவர்கிட்ட பேய்த்து அந்த விடயத்தை சொல்வது தான் சீர்திருத்தம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், பிழை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவரை விட்டு போட்டு அவர்ல சொல்லாமல், அவருடைய அந்த பிழையை பற்றி அவர்களை கேட்காமல், அவருக்கு உணர்த்தாமல் நாங்கள் வேறு சில ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். வேறு சம்பந்தமில்லாத நபர்கள நாங்கள் அதை சொல்லிட்டு இருந்தால் அது சீர்திருத்தம் இல்லை, அது குழப்பம். அது ஏனைய சகோதரர்களுக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு பகையை ஏற்படுத்து. அதே போல அவருடைய அந்த பாவத்திலிருந்து அவரை சீர்திருத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் அது இருக்காது. அப்ப இது குழப்பத்துக்குரிய ஒரு வழி. ஒரு குறிப்பிட்ட சகோதரருடைய ஒரு குறை அவர்ல போயிட்டு நாங்க சொல்லாமல் ஏனையவங்கள்ட்ட நாங்க போயிட்டு சொல்றது. அதே போல ஜமாத்துல அல்லது தலைமைத்துவத்தில் ஏதாவது சீர்திருத்தம் செய்யணுமாக இருந்தால், அல்லது தலைமைத்துவம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது மார்க்க விடயங்கள் பிழையாக கண்டு அதை சீர்திருத்தம் செய்யணுமாக இருந்தால், செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், தலைமைத்துவத்துக்கிட்ட வரணும், வந்து அதை பற்றி கதைக்கணும், அதனுடைய அதற்குரிய அவங்களுக்கு சார்பான ஆதாரங்களை எடுத்து முன்வைக்கணும். இன்ன இந்த குர்ஆன் வசனம் படிக்கு நீங்க செய்யறது பிழை, இன்ன ஹதீஸின் படிக்கு நீங்க செய்யக்கூடியது ஒரு பிழையான அமல், அப்ப இதை நீங்க வந்து திருத்திக் கொள்ளுங்க, அதே போல ஏனைய முஸ்லீம்களையும் நீங்க திருத்துங்க அப்படின்னு சொல்லி தலைமைத்துவத்தில் வந்து சொல்றதுதான் சீர்திருத்தம். அப்ப இதை விட்டு போட்டு ஒருவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், தலைமைத்துவத்துக்கிட்ட வராமல், மார்க்க விடயமாக இருந்தாலும் சரி, தீர்ப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, இன்னொரு சகோதரரோட சம்பந்தப்பட்ட ஏதாவது தீர்ப்பு சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி, அதை தலைமைத்துவத்துக்கிட்ட வந்து அணுகாமல், அவங்கள்ட்ட தெரிவிக்காமல் அவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், பல பேருக்கிட்ட சொல்றார். சொல்லி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த தலைமைத்துவத்துக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் மத்தியில வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறார், ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி சொன்னால், அது வந்து சீர்திருத்தம் அல்ல, அது ஃபசாத், அது குழப்பம் அல்லது ஃபித்னா. அப்ப இதை வந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அப்ப தலைமைத்துவம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மார்க்க ரீதியான விஷயங்கள்ல பிழை கண்டாலும் சரி, அல்லது நிர்வாக ரீதியான விடயங்கள்ல பிழை கண்டாலும் சரி, வேற ஏதாவது தனிப்பட்ட ரீதியான பிழைகளை கண்டாலும் அவங்களோட பொறுப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக தலைமைத்துவத்துக்கிட்ட வந்து அதை சமர்ப்பித்து அதற்குரிய ஒரு தீர்வை ஒன்று அவங்க அதை சரி உங்களை நீங்கள் முன்வைச்சது சரின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் முன்வைச்சது பிழைன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு விளக்கப்படுத்துவாங்க. அப்போ இதுதான் சுமூகமான ஒரு வழி. அப்போ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஏனைய முஸ்லீம்களுக்கும் தலைமைத்துவத்துக்கும் எந்த விதமான விரிசலும் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அப்போ இதை விட்டு போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு சிலர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அவங்களோட சார்பான வாதங்கள், தலைமைத்துவத்தை பற்றி அவர்கள் கண்ட குறைபாடுகள், அல்லது மார்க்க ரீதியாக அவங்க சந்தேகப்படக்கூடிய விடயங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு போய்த்து ஏனைய சாதாரண மக்களுக்கு மத்தியில் போடுறாங்க. போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த தலைமைத்துவத்துக்கும் அந்த முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுறாங்க. அப்ப அந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தினால் அதுக்கு பிறகு அந்த முஸ்லீமுடைய நிலைமை எப்படி ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், தலைமைத்துவம் எதை சொன்னாலும் நம்ப முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு அவங்கள தள்ளிடுறாங்க. அதை பார்க்கணும், அவங்க சொல்றதை மட்டும் நாங்கள் நம்ப இயலாது, அதை விசாரிக்கணும், அதை பல பேரில் கேட்கணும், அல்லது யார் வந்து அந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்தினாங்களோ அவங்களில் சரியாக அந்த தகவலை எடுத்து தான் அந்த விஷயங்களை அணுகணுன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிவிடுறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ இது சீர்திருத்தமா அல்லது குழப்பமா அப்படின்னு கேட்டால், இது குழப்பம். அப்போ இந்த குழப்பத்தை செய்யக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, அவங்களுடைய மார்க்கம் பாலாப்பட்டு, அவங்களுடைய மார்க்கம் அப்படியே மொட்டையடிக்கப்பட்டது போல ஆகிருக்கு, எதுவுமே இருக்காது. அப்ப அவங்களுக்கு ஷைத்தான் எப்படி போடுவான்னு சொல்லி சொன்னால், நாம சீர்திருத்தம் செய்கிறோம், நாம தான் சீர்திருத்தம் செய்கிறோம் அப்படின்னு ஷைத்தான் அவங்களுக்கு தூண்டுவான். ஆனால் உண்மையிலே அவர்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல. இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் தெளிவாக சொன்னால், சூரத்துல் பக்ராவை நாங்கள் எடுத்து பார்த்தால், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், அவர்களிடத்திலே நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார். நாங்கள் தான் சீர்திருத்தம் செய்கிறோம், நாங்கள் குழப்பம் செய்யலை, நாங்கள் செய்கிறது குழப்பம் இல்லை, நாங்கள் செய்கிறது சீர்திருத்தம் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள்தான் குழப்பவாதிகள், வலாகில்லா யஷ்ஹுரூன், என்றாலும் அதனை அவர்கள் உணரமாட்டார். தொடர்ந்து அல்லாஹ் சொன்னா, வைதா கீல லஹும் ஆமீனு கமா ஆமனன்னாஸ், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், ஏனைய மக்கள் விசுவாசம் கொண்டிருக்கிற மாதிரி, ஏனைய மக்கள் ஈமான் கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், அப்ப சொல்லுவாங்க, காலு அனு மீனு கமா ஆமன சுபஹா, இவங்கெல்லாம் மடைய, இவங்கெல்லாம் தக்லீதுவாதிகள், கண்மூடித்தனமாக பின்பற்றுறவங்க. அப்போ இவங்க ஈமான் கொண்ட மாதிரியா நாங்கள் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஈமான் கொண்டவர்களையும் மடையர்கள் என்ற அளவில், ஆட்டு மந்தைகள் என்ற அளவிலே வந்து அவர்கள் கதைத்து சொல்லுவார்கள். அப்போ ஏனைய மக்களும் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், மடையர்கள் ஈமான் கொள்வதை போன்றா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். அலா அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹா வலாகில்லா யஅலமூன், அறிந்து கொள்ளுங்கள், உண்மையிலே அறிவீனர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா அவர்கள்தான், என்றாலும் அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வைதா லகுல்லதீன ஆமனு, இவர்களை பொறுத்தவரையில் விசுவாசம் கொண்டவர்களை சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம், நாங்களும் விசுவாசிகள் தான், நாங்களும் இந்த ஜமாஅத்துக்குள்ள தான் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வஇதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய வழிகெடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்களின் பால் அவர்கள் போய்விட்டால் காலு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இன்னாமா, நாங்கள் அவங்களோட இல்லை, நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், இன்னமா நஹனு முஸ்தஹசியூன், அவங்களோட இருந்துகிட்டு நாங்கள் அவங்கள கேலி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு யஸ்தஹசி உபிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துகுயானிஹிம் யாமஹூன். அல்லாஹு தாலா சொல்கிறான், இவங்க விசுவாசிகளை கேலி செய்கிறதாக சொல்கிறாங்க, ஆனால் அல்லாதான் இவர்களை கேலி செய்கிறான், இவர்களை அவர்களுடைய வழிகேடுகளிலே தடுமாறித் திரியக்கூடிய ஒரு அளவிலே அல்லாஹு தாலா அவர்களை மாற்றிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்தவரையில் உலாஇகல்லதீன அஷ்தரவு தலாலத பில் ஹுதா, இவர்கள் தான் வழிகேட்டை பெற்று நேர்வழியை அதாவது விற்றவர், தங்களிடத்திலே இருந்த நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துக்கும், இவங்களுடைய இந்த வியாபாரம் இவர்களுக்கு எந்த ஒரு லாபத்தையும் தரப்போவதில்லை. வமா கானு முஹ்ததி, இவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து 16வது வசனங்கள் வரைக்கும் சொல்கிறார். அவ இதை யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், இதுக்குள்ளே இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு, இதை நாங்கள் சீர்திருத்த போகிறதாகவும் சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் முஸ்லீம்களை கண்டா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்கள் இந்த ஜமாத்தில் தான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஜமாத்தை விட்டு வெளியே போனவங்க அதே போல் நிராகரிப்பாளர்களோட கதைக்கிற நேரம், நாம் உங்களோட தான் இருக்கிறோம், அவங்களோட விஷயத்தில் நாங்கள் வந்து கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியானவங்க நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் குழப்பவாதிகள். இவங்க வழிகேட்டை அதாவது வாங்கிட்டு நேர்வழியை விட்டுட்டாங்க, இவங்களுடைய வியாபாரம் எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காது, அதே நேரத்தில் இவங்க நேர்வழியும் பெறவில்லைங்கிறது அல்லாஹாலா சொன்னான். அப்போ இந்த குழப்பமான இந்த நபர்களில் இருந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கணும். யாராவது சரி, ஒரு சகோதரரை பற்றி அல்லது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமீரை பற்றி அல்லது ஒரு மௌலவியை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால், நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் அந்த சகோதரர்களை பேச்சு சந்தித்து சொன்னீங்களா, இதை நாங்கள் கேட்கணும். நான் சொன்னேன் ஆனால் அவங்க தெரிந்த இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும், அப்போ வாங்க நாங்கள் போ. இப்போ நாங்கள் இருந்து அவங்ககிட்ட அவங்களோட கதைகளை கேட்குறதுக்கு பதிலாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ வாங்க நாங்கள் ஒரு டைம் எடுத்து அந்த மூலவியை அல்லது ஒரு கிளை அமீரை பேத்து நாங்கள் சந்தித்து அவருடைய பிழையை உணர்த்தும், அங்கே வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கூப்பிடணும். நாங்கள் அப்போ அதை விட்டு போட்டு அவரை என்ன சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்குறது, நாங்கள் அடுத்த பக்கம் விசாரிக்காமல் அவர் சொல்கிறதையும் முழுமையாக நம்புறது நாளடை உள்ள எங்களை உள்ள எப்படி ஆகும்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமீருக்கும் இடையில் அவநம்பிக்கை உண்டாகி, அதே போல் எங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு மௌலவிக்கும் இடையில் அவநம்பிக்கை உண்டாகி, அல்லது எங்களுக்கும் தலைமைத்துவத்துக்கும் இடையில் அவநம்பிக்கை உண்டாகி. அப்போ இந்த அவநம்பிக்கை உண்டாகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது காலப்போக்கில் வந்து எந்த ஒரு விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நாளடைவுள்ளது வந்து ஜமாத்தை விட்டு தூரமாக்கின்ற ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடும். அப்போ இதில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். அப்போ இந்த குழப்பவாதிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ நேரடியாக வந்து கதைச்சாலும் சரி, அல்லது தொலைபேசிகள் மூலமாக எங்களுக்கு மெசேஜ்களை போட்டாலும் சரி, நாங்கள் அதுகளை வந்து முழுமையாக புறக்கணிக்கணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உண்மையிலே எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நேரடியாக வந்து அந்த சந்தேகங்களை யாரை பற்றி எங்களுக்கு சந்தேகம் வந்ததோ, எந்த விஷயத்துல நாங்க திருத்தணும் நினைக்கிறதோ, அந்த உரிய நபர்களை சந்திச்சு நாங்க திருத்தி கொள்வோம். அப்ப இந்த விஷயத்துல எல்லா சகோதரர்களும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும். அப்ப அடுத்ததாக இந்த தீர்ப்பு சம்பந்தமான விடயங்களை பொறுத்த வரையிலையும் அது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. அப்ப அதனுடைய ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதாவது இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், தீர்ப்பு நாம் சொல்ல தேவையில்லை, நமக்கு அந்த ஒரு வேலை இல்லை, தீர்ப்பு அல்லாஹ் கையில் இருக்குது. அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, மறுமையினால அந்த தீர்ப்பை கொடுப்பான். ஒருவர் முஷ்ரிக்கா, நீ முஷ்ரிக், மறுமையில அல்லாஹ் சொல்லுவான். ஒருவர் காஃபிரா, நீ காஃபிர் அப்படின்னு அல்லாஹ் மறுமையில சொல்லுவான். ஒருவர் முனாஃபிக்கா, நீ முனாஃபிக்னு ஒரு தீர்ப்பை அல்லாஹ் மறுமையில சொல்லுவான். இங்க யாரும் தீர்ப்பு சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார். அவை இந்த கருத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பிழையான கருத்து. ஏன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹு தஆலா வேதங்களின் மூலமாக, அதாவது அல் குர்ஆனிலே உள்ள வசனங்களின் மூலமாக ஒவ்வொரு செயல்பாடுகளை பற்றியும், அந்த செயல்பாடுகளுடைய தன்மை என்ன, அது ஷிர்கை ஏற்படுத்துகிறதா அல்லது குஃப்ரை ஏற்படுத்துகிறதா, அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விடயங்களை பற்றியும், அது குஃப்ரா அல்லது ஷிர்கா, அதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து நாங்க எங்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னால்தான் அந்த உரிய நபர்கள் விழிப்படைவாங்க. விழிப்படைஞ்சு நான் செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு குஃப்ரான வேலை, நான் செய்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு ஷிர்கான வேலை. அப்ப இதை நான் வந்து இப்பவே அதை விட்டுறணும், அதுல இருந்து நான் தௌபா செஞ்சு மீண்டோணும், அதற்குரிய தௌபாவுக்குரிய வழி என்னங்கிறது நான் தேடணும் அப்படின்னு அந்த முயற்சியில அவங்க இறங்குவாங்க. இல்லை நாங்கள் அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு, இல்லை நீங்க முஸ்லீம் தான், அவருடைய அவரை பற்றி எந்த ஒரு அவர் அதாவது குஃப்ரோ ஷிர்கோ வெளியானதுக்கு பிறகு, அவர்கள் இருக்கிறத நாங்கள் நன்றாக அறிந்ததற்கு பிறகு அதை பற்றி அவருக்கு உணர்த்தாமல் இருந்தால், மறுமையினால அவர் வந்து அல்லாஹ் இடத்துல மாட்டிடுவார். அப்ப இந்த உலகத்துல நாங்க வழங்கக்கூடிய தீர்ப்பை காட்டிலும், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை காட்டிலும், மறுமையினால் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புங்கிறது இனி அது இறுதி தீர்ப்பு. இனி அதுக்கு பிறகு எந்த விதமான மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு, சிறுக்கு உணர்த்தப்படாமல் ஒரு ஆள் முஷ்ரிக்காவே இருந்துட்டு இருக்கிறான்னு வைங்க, குஃபுர் உணர்த்தப்படாமல் ஒருவர் காஃபிராகவே இருந்துகிட்டு இருக்கிறான் வைங்க, அவருக்கு யாருமே சொல்ல இல்லை. ஆனால் அவர் சொல்லக்கூடியது, அவர் செய்யக்கூடியது குஃபுர் ஷிர்க். அவ இது குஃபுர், நீங்க ஒரு குஃபரான ஒரு வேலையை செய்றீங்க, ஷிர்கான வேலையை செய்றீங்கன்னு சொல்லி அவருடைய மனம் புண்பற்றுங்கிறதுக்காக யாரும் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் மறுமையில தீர்ப்பு கொடுப்பான். அப்ப தீர்ப்பு கொடுக்குற நேரம் அங்க வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால், அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு அங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணுதா, நான் இதுக்கு பிறகு குஃபர் செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணுதா, நான் இதற்கு பிறகு ஷிர்க் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரால் மன்றாட இயலாது. மன்றாடினாலும் அல்லாஹு தஆலா அது கொடுக்க போறதே இல்லை. அதனால் அப்ப இந்த உலகத்துல தான் நாங்கள் ஒரு சில விடயங்களை தெளிவாக அந்த உரிய நபர்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கிறது. ஒருவர் குஃபரை செய்கிறார் என்றால், நீங்கள் குஃபரை செய்கிறீர்கள், நீங்கள் ஒரு காஃபிராக இருக்கிறீர்கள் என்று அவருக்கு நாம் உணர்த்தோம். அவர் அதை உணர்ந்து உடனே அந்த குஃபர்ல இருந்து விடுதலையாகுவார், அல்லது அவருடைய ஷிர்க்கில் இருந்து அவர் விடுதலையாகுவார். அப்ப இதைத்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு பிரிவுகளில் காணப்படக்கூடிய குஃபர்களாக இருந்தாலும் சரி, ஷிர்க்குகளாக இருந்தாலும் சரி, சில நேரம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் யாராவது சரி குஃப்ரான ஒரு வேலையை செய்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது குஃபர், நீங்கள் காஃபிரா போயிட்டீங்க, உங்க நீங்கள் செய்யக்கூடியது ஷிர்க், நீங்கள் வந்து முஷ்ரிக்காக ஆகிட்டீங்கிறத வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உணர்த்துது. ஏன் உணர்த்துது? அவங்களோட உள்ள கோபத்தாலேயான்னு கேட்ட இல்லை, அவங்க தப்போ இந்த உலகத்திலேயே அவங்க செய்யக்கூடிய அந்த குஃபர்களையும் ஷிர்க்குகளையும் உணர்ந்து அவங்க தப்பி நாளை மறுமையினால வந்து அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த உலகத்திலே அதை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ள பிரிவில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், அதே போல இந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறக்கூடிய நபர்களும் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விடை என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாரையும் முஷ்ரிக்குன்னு சொல்லாதீங்க, நீங்கள் யாரையும் காபிர்னு சொல்லாதீங்க. அவங்க குஃப்ரை செஞ்சாலும் சொல்லவானா, அவங்க ஷிர்க் செஞ்சாலும் சொல்லவானா, நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற ஒரு ரீதியில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க சில நேரங்களில் சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பான் அந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து சொல்வாங்க, இது அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹு தஆலா மறுமையில் செய்வான், நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பிழையான வாதம். இந்த பிழையான வாதத்தின்படி அவங்களே நடக்கிறது இல்லைங்கிறதையும் நாங்கள் ஒழுந்து கொள்ளணும். இப்போ இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்களே, முன்வைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த வாதத்தின்படி அவங்களே நடைமுறைப்படுத்துறது இல்லைங்கிறத நாம் விலகிக்கொள்ளணும். அதே நேரத்தில் இது ஒரு பிழையான ஒரு வாதம்ங்கிறதையும் நாங்கள் விலகிக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா மறுமையில் தீர்ப்பு வழங்குறதாக பல இடங்களில் சொல்கிறோம், ஆனால் அந்த இடங்களெல்லாம் இவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய 113வது வசனம், இதில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலத்தில் யஹூத் லைசத்தின் நசாரா அலாஷே, யூதர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒன்றிலையும் இல்லை, கிறிஸ்தவங்க சரியான ஒரு கொள்கையில் இல்லைன்னு யூதர்கள் சொல்கிறார். அதே நேரத்தில் வக்காலத்தின் நசாரா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், லைசத்தில் யஹூத் அலாஷையின், யூதர்கள் எதுலேயுமே இல்லை, அவங்க சரியான பாதையில் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வஹும் யத்லூன் அல் கிதாப், அவங்க வந்து வேதங்களை ஓதிக்கொண்டே இந்த ஒரு கருத்தை வந்து முன்வைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமதி ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன். அல்லாஹு தஆலா இந்த யூதர்கள் விடயத்திலும் இந்த கிறிஸ்தவர்கள் விடயத்திலும் அவர்கள் என்ன விடயங்களிலே சர்ச்சைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த சர்ச்சைப்பட்ட விடயங்களிலே அல்லாஹ் மறுமையிலே தீர்ப்பளிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்தில் சொல்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த விடயத்தை சொல்லிட்டு ஆளுக்கால் வந்து அவங்க குறை சொல்லிக்கொள்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவங்களை குறை சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் யூதர்களை குறை சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களோட இந்த குறைபாடுகள் இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையில் தீர்ப்பளிப்பான்னு அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இதை வச்சு யாராவது சரி வாதிடலாமா, யூதர்களை வழிகேடுன்னு நாங்கள் சொல்லிவிட்டக்கூடாது, யூதர்கள் முஸ்லீம்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்லக்கூடாது, யூதர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறாங்க அல்லது காபிர்கள் முஷ்ரிக்குகள் நாங்கள் சொல்லிவிட்டக்கூடாது, கிறிஸ்தவர்கள் காபிர்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்லிவிட்டக்கூடாது. ஏன்? அல்லாஹ் மறுமையில் இவங்களுக்கு தீர்ப்பளிக்கிறதாக சொல்லியிருக்கிறான். இப்போ நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சரி வாதிடுவாங்களா? இந்த பிரிவில் உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களை விட ஒரு படி மேலே யூதர்கள் காஃபிர்கள்னு சொல்லி பிரிவுகளில் தீர்ப்பு சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் காஃபிர்கள்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க, பௌத்த மதத்தில் உள்ளவங்க காஃபிர்கள், இந்து மதத்தில் உள்ளவங்க காஃபிர்கள்னு சொல்லி அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க, முஷ்ரிக்குகள்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட விடயத்திலையும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்டா, மறுமையினால் இவங்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். அப்போ இந்த தீர்ப்பு கொடுக்கறத வச்சு நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்கள முஷ்ரிக்குகள்னு சொல்லக்கூடாது, காஃபிர்கள்னு சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை இன்றைக்குள்ள இந்த பிரிவில் உள்ளவங்க கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ஒன்று. அடுத்ததாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் சொல்கிறார், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், தூய்மையான கலப்படமில்லாத தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்குரியது. வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, எவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களுடைய நேசர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இந்த நேசர்களை நாங்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வின் பால் அவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர நாங்கள் அவர்களை வணங்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்டால், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள். மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில் எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாங்கள் ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கிறோம். அவங்க அல்லாஹ்வை நம்பின ஒரு சமுதாயம். வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் உடனே அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். சூரியன் சந்திரன் யார கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டால் அது அல்லாட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்ன ஒரு சமுதாயம். இந்த முழு ஆட்சி அதிகாரமும் யாருக்கு கீழே இருக்குதுன்னு கேட்டால் அது அல்லாஹுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். வானம் பூமி, இந்த வானத்தில் இருந்து மழையை இறக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அதை யாவற்றையும் அறிந்த சக்தி வாய்ந்த அந்த அல்லாஹ் தான் அதை இறக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். ஒரு கடிதம் எழுதும் போது கூட பிஸ்மில்லாஹி பிஸ்மிக்க அல்லாஹுமான்னு சொல்லக்கூடிய சமுதாயம், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாஹினுடைய அடிமை, அதே போல ரஹ்மானுடைய அடிமைன்னு பேர் வச்ச சமுதாயம், நோன்பு அல்லாஹுக்காக நோன்பு நோற்ற சமுதாயம், அதே போல தொழுத சமுதாயம், அல்லாஹுக்காக ஹஜ்ஜு செய்த சமுதாயம், உம்ரா செய்த சமுதாயம், அதே போல ஜம்சம் நீரை வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்காக அப்படியே புகட்டிய சமுதாயம், ஹஜ்ஜாஜிகளுக்காக வேண்டி உணவுகளை கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்திய ஒரு சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பார்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகள்னா. அவங்க செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், நபிமார்களுடைய அந்த சிலைகளை வச்சு அந்த நபிமார்களின் ஊடாக வந்து அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதையே நீங்க செய்றீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்களுடைய வாதம், இவைகளின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குறோம். ஏன்னா இதை இருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் உங்களோட சிலை, அதே போல இஸ்மாயில் அலை இஸ்லாம் உங்களுடைய சிலை, அதே போல முக்கியமான நபிமார்கள் சாலிகான நபர்களுடைய சிலை, அப்ப இவர்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்ப இத சொல்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால், இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி யஃதலிஃபூன், இவர்கள் எந்த விடயத்திலே சர்ச்சை பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா தீர்ப்பு கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பிழையாக விளங்கிக்கிட்டு, அப்போ இந்த சிலையை வணங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கா குறைசிகள் யாரையும் நாம் முஷ்ரிக்குன்னு சொல்லி விட்டப்படாது, யாரையும் நாம் காஃபிர்னு சொல்லி விட்டக்கூடாது, இவங்க அல்லாஹ்வை நம்புகிறாங்க, எவ்வளோ எவ்வளோ நல்ல நல்ல வேலைகள்லாம் செய்கிறாங்க, அப்போ இவங்களை பார்த்து நாங்கள் எதையும் சொல்லி விட்டக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வாங்கினாங்களா, இப்படி இந்த குர்ஆன் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா மறுமையில் தீர்ப்பளிப்பான், நீங்கள் செஞ்சது ஷிர்க்கு, நீங்கள் செஞ்சது பிழை, நீங்கள் முஷ்ரிக்குகள், உங்களுக்கு சொர்க்கம் ஹராம், நீங்கள் நரகத்துக்கு போங்க, அல்லாஹு தஆலா அந்த தீர்ப்பை கொடுப்பான். ஆனால் அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், தீர்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் முஷ்ரிக்குகள்னு சொல்லி சொன்னாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல, லக்கும் தீனுக்கும் வலியுதீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்னோட மார்க்கம் எனக்குன்னு முடித்தாங்க. இப்படி அதே போல அவங்களுக்கு எதிராக போரிட்டாங்க. இவ்வளோ வேலைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனத்தை பிழையாக விளங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு அமைப்பிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க போவே இல்லைங்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்வோம். அதே நேரத்தில் இன்றைக்கி பிரிவில் உள்ளவங்களை பொறுத்த வரையில் இவங்க இன்றைக்கு உள்ள இந்த 73 பிரிவுகளையும் அவங்களுக்கு பிடிச்சவங்களை வழிகேடுங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை சரிகாண்றாங்க, ஒரு சிலவங்களை வழிகேடுங்கிறாங்க, ஒரு சிலவங்களை காபிர்கள்னு சொல்கிறாங்க, அதே நேரத்தில் ஒரு சிலவங்களை முர்த்ததுன்னு சொல்கிறாங்க. தீர்ப்பு வழங்கிக்கிறத நாங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஜம்மியத்துல் உலமாவால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காதியானிகள் காபிர்கள். இப்போ அவங்க களிமா சொல்ல இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்ள இல்லையா, அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் காபிர்கள்னு சொல்கிறாங்க. அதே போல் அத்வைதம் அதாவது அப்துல் ரவுப் காத்தான்குடி அவங்கள பார்த்து இவங்க காபிர்கள்னு சொல்லி தீர்ப்பு, முர்த்ததுகள்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் ஷியாக்களை வழிகேடுகள், அவங்க முஸ்லீம்கள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட தீர்ப்புகளை அவங்களுக்கு மத்தியில் வழங்குறத நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் சூஃபியாக்கள் எடுத்துக்கொண்டால் தப்லீக்வாதிகளை அவங்க வழிகேடுங்கிறாங்க, தப்லீக்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க தரிக்காவாதிகளை வழிகேடுங்கிறாங்க, தரிக்காவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவங்க தௌஹீத்வாதிகளை வஹாபிகள் வழிகேடுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கால் அவங்க தீர்ப்பு வழங்குறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல் முபாரக் மதனி இன்னும் சில சலஃபாதிகள் எடுத்துக்கொண்டால் பிஜேயை சார்ந்தவர்களுக்கு பின்னால் நீங்கள் தொழாதீங்க, தொழக்கூடாது, ஏன்னா சவுதியில் இருந்து ஃபத்வா வந்திருக்குது, அவங்களுக்கு பின்னால் யாருமே முஸ்லீம்கள் தொழக்கூடாது, ஏன்னா அவங்க ஹதீஸில் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க அவங்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜமாத்துல் முஸ்லிமீனை மட்டும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் வழிகேடுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்கள் முஷ்ரிக்குகள் சொல்லாதீங்கன்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய முரண்பாடான போக்குகளே தான் எடுத்துக்காட்டுது. அப்போ இந்த தீர்ப்பு வழங்குதல் சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய அந்த பாடங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். فقل قولي هذا استغفر الله لي ولكم سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.